இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 துவங்கி 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டும் மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டும் மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறுபகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாள் புனிதர்களை நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். புனிதர்கள் திரு அவையினுடைய சொத்துக்கள், புனிதர்கள் திரு அவையை அலங்கரிக்கிற சிறப்பான ஒரு அடையாளங்கள். இன்றைக்கு இந்த திரு அவையில் புனிதர்கள் இல்லாமல் ஒரு திரு அவையை நம்ம நினைத்து பார்க்க முடியாது. கத்தோலிக்க திரு அவையை நான் பேசி கொண்டிருக்கிறேன். மற்ற சபைகள் யார் இல்லாமல் வேண்டாலும் இயங்கலாம், ஆனால் கத்தோலிக்க திரு அவையில் வந்து புனிதர்கள் இல்லாத ஒரு திரு அவையை நம்ம ஒரு நாளும் நினைத்து பார்க்க முடியாது. ஆகவே தான் திரு அவையில் வந்து ஒரு சில அடையாளங்கள் வந்து மிகவும் அழுத்தமானதாக, ஆழமானதாக, புரிந்து கொள்ள வேண்டியதாக கருதப்படுகிறது. ஒரு சில பேர் இது வேண்டாம் அப்படின்னு போனாங்கன்னா அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது அவர்களுடைய புரிதல். திரு அவையினுடைய புரிதலுக்கு உட்பட்டு யார் இந்த திரு அவைக்குள்ளே இந்த திட்டங்களை உணர்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் திரு அவையினுடைய நிறைவை காண்பார்கள். இன்றைக்கி இந்த புனிதர்கள் அப்படின்னு சொல்லுகிற போது நமக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கும் எல்லாத்துக்குமே. ஒரு புனிதராக மாறினா நல்லாயிருக்கும், அதுக்கு என்ன ரேட்டுன்னு தெரியலையே, அதுக்கு எவ்வளோ காசு கொடுத்தா புனிதராக இல்லாமா அப்படின்னு கூட சில நேரத்தில் யோசிக்க தோண்டுகிறது. சில பேர் அப்படி கூட தேடுகிறார்கள். திருத்தூதர் பணி 8வது அதிகாரத்தில் ஒரு சிமியோனுங்கிற மந்திரவாதியை நம்ம பார்க்குறோம். அவன் வந்து திருத்தூதர்கள் எல்லாம் எல்லார் மீதும் கை வைக்க வைக்க எல்லார் மீதும் ஆவியானவர் இறங்கி வந்தார். அவன் அதை பார்த்துட்டு அவர் வந்து பேதுருவை அழைச்சி சொல்லுவான், ஐயா நீங்கள்லாம் யார் மேலெல்லாம் கை வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஆவியானவர் வராரு, ஒரு வல்லமை செயல்படுது, அந்த நான் கொஞ்சம் அமௌண்ட்டு தரேன், பணம் கொடுக்குறேன், நீ என்ன செய், அந்த வல்லமையை எனக்கு கொஞ்சம் போட்டு விடு அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, சத்தம் போடாத, ஓரமாவா, டீல் நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு ஓரமாக கூட்டிகிட்டு போனாரா. அவர் அங்கேயே சொன்னார், நீ பணத்தை வைத்து கடவுளுடைய கிருபையை வாங்க முன் வந்ததால் நீ உன் பணத்தோடு நாசமாயிப்போ. பாருங்கள், இந்த புனிதத்தன்மை, ஆண்டவருடைய இரக்கம், கிருபை, இதெல்லாம் நம்ம வந்து பணம் கொடுத்து ஒரு நாளும் வாங்கவும் முடியாது, பணம் கொடுத்து விற்கவும் முடியாது. அதை அப்படி செய்ய நினைக்கிறவர்கள் காற்றில் வானத்தில் வீடு கட்டுறவங்க, பில்டிங் கேசில் ஆன் த ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தாய் திரு அவை நல்ல ஒரு புரிதலோடு நமக்கு காட்டியிருக்கிற ஒரு அடித்தளம், அது கட்டப்பட்டிருக்கிற அடித்தளம், அது காட்டி கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான நிலை தான் இந்த புனித நிலை. புனிதர் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? பிரதர் வந்து ஆரம்பத்திலேயே ஒரு ஜிஸ்டில் எல்லாத்தையும் கொடுத்துட்டார், பெரிய பெரிய தலைப்பெல்லாம் கொடுத்துட்டார். இப்போது நம்ம அவ்வளோத்தையும் பேசினோம்னா லேட் ஆகிடும், அதனால் சுருக்கமாக ஒரு சில விஷயத்தை பேசுகிறோம். புனிதர், நம்ம எல்லாரும் புனிதர் ஆகணும்னா என்ன செய்யணும்? என்னுடைய புரிதல், புனிதர் ஆகணும்னா முதல்ல மனிதர் ஆகணும். அடிப்படையில் மனுஷனாக இருக்க தெரியாதவன் புனிதராக முடியாது. புனிதத்தன்மையினுடைய அடிப்படை ஆழம் எங்கே இருக்குதுன்னா, அவர்கள் மனிதராக இருக்க முயற்சித்தவர்கள் புனிதராக மாறினாங்க. நாமளும் மனிதர்களாக இருக்கிறோம், ஒரு சில நேரத்தில் இருப்போம், மற்ற நேரத்தில் அந்த மனித நிலையை விட்டு மாறி போயிடுவோம். அங்கே சுயநலம் வந்துடும், அங்கே ஒரு மிருகத்தனம் வந்துடும், எல்லாம் வந்துடும். அவர்கள் எவ்வளோ தூரத்துக்கு அவங்க அந்த மனித நிலையில் இருந்தாங்க, மனித நிலை அப்படின்னா அடுத்தவரையும் தன்னை போல உணரக்கூடிய அந்த நிலை, இறுதி வரை இருந்தாங்க. சாவு வரப்போகிறது என்று சொன்னால் கூட அவங்க என்ன செய்தாங்க, அந்த சாவில் கூட தயாராக இருந்தாங்க. ஒரு புனிதர்கள், நம்ம நிறைய புனிதர்களுடைய வாழ்க்கையை படித்து பார்த்துருக்குறோம், அதில் ஒவ்வொரு புனிதருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை வரலாறு இருக்கும். ஏற்கனவே ஒரு சில புனிதர்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம் இங்கே. இப்போ பாருங்கள், ஒரு சிலருடைய வாழ்க்கை சுவடுகளை பார்க்கிற போது அவர்கள் இப்படிலாம் செய்திருப்பாங்களா, அவர்கள் அப்படி தான் செய்தார்கள். அப்படி செய்து தான் என்ன செய்தாங்க, தங்களுடைய அந்த மனித நிலையை உறுதி செய்ததுனால அவர்களெல்லாம் புனிதர்களாக உயர்த்தப்பட்டாங்க. இன்றைக்கி நாம் ஒரு புனிதர் ஆகணுங்கிறதுக்காக கோயிலேயே உட்கார்ந்துருந்தா புனிதராகிட முடியுமா? இல்லை. டெய்லி நான் கோயிலுக்கு போவேன், புனிதரா? இல்லை. கோயிலுக்கு போகிறது நல்லது, ஆனால் கோயிலுக்கு போய் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வாழ்வாக்குகிற பிள்ளைகள், அதுதான் மனித நிலைக்குள்ளே நம்ம கடந்து போகிறது அப்படிங்கிறோம். மனிதராயிரு, அடுத்தவருடைய வேதனையை கண்கொண்டு பார்க்கிறது, என்னால் என்ன செய்ய முடியும் என்று உணர்கிற அந்த உணர்தல், அதற்காக செயல்படுகிற அந்த முயற்சி, இதெல்லாம் யார் செய்கிறாங்களோ அவங்களுடைய நிலை தான் புனித நிலை என்று நாம் சொல்ல முடியும். இன்றைக்கி பைபிளில் நம்ம பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் புனிதரை பற்றி நிறைய கொடுத்துருக்கு, புனிதரை பற்றி ஹிண்டெல்லாம் கொடுத்துருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் புனிதர்களை ஏற்றுக்கொள்கிறதில்ல. பழைய ஏற்பாடு வேணும், பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கிற வார்த்தையெல்லாம் வேணும், ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த புனிதருங்கிற நிலையெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு அவைகளை நம்ம பார்க்குறோம். சற்று சிரிப்பு தான் வருகிறது. ஏன்னா ஒருத்தரை சாடணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கிற உண்மையை மறைக்க முடியாது. கத்தோலிக்க திரு அவை அவங்க மறுக்கணுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, கத்தோலிக்க திரு அவை வைத்திருக்கிற சில அடையாளங்களை எல்லாம் அவங்க மறுக்கிறாங்க. அதில் இதையும் ஒன்றாக மறுக்கிறாங்க, புனித நிலையை மறுக்கிறாங்க, புனிதர்களுடைய அந்த சமூக உறவை மறுக்கிறாங்க. இது வந்து தவறான புரிதலாக நான் பார்க்கிறேன். லேவியர் 22:32 நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இஸ்ரேல் மக்களிடையே நான் தூயவராக கருதப்படுமாறு, கடவுள் சொல்றார், இஸ்ரேல் மக்களிடையே நான் தூயவராக கருதப்படுமாறு என் திருப்பெயரை இழிவுபடுத்தாதிருங்கள், நானே உங்களை புனிதராக்கும் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தான் புனிதராக்குறார், மனுஷன் ஆக்குறதில்லை. திருச்சபையில் பாப்பரசர் உட்கார்ந்துக்கிட்டு யாரையும் புனிதர்னு சொல்றதில்லை. அவர்கள் புனிதராக கடவுளால் ஆக்கப்படுகிறாங்க, அதை திருவவை அங்கீகாரம் செய்கிறது. அவ்வளவுதான், திருவவையில் நம்ம என்ன செய்கிறோம், அங்கீகாரம் செய்கிறோம். இப்போது கார்லோஸ்னு ஒரு புனிதர், இளம் வயதில் அவர் இறந்துட்டார். நல்ல ஒரு பையன், வீட்டில் அப்பா அம்மாவுக்கு பெரிய விசுவாசம் இல்லை. ஆனால் இந்த பையன் ஒரு ஒரு மாற்று அடையாளமாக விசுவாசத்தோடு இருந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் இப்போ நிறைய, அவர் இப்போ தான் வந்து அவரை உயர்த்தினாங்க, ஒரு உயர்ந்த புனிதப்பட்டதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அவருடைய அந்த உயர்வுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது, அவருடைய ஒரு தாழ்ச்சியான ஒரு வாழ்க்கை முறை, அவருடைய வாழ்க்கை உலகம் எங்கே இருந்தது, உலகத்துக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக வாழ்கிறாரு. ஒரு வாலிப பிள்ளைகளைப் போல எல்லாரையும் போல் அவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய உள்ளமானது கடவுளை சார்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட அடையாளங்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். அவரை இப்போ திருப்பி அவர் எடுக்கிற போது அவர் உடல் அழியாமல் இருக்குது. இது யார் செய்த வேலை? நம்ம என்ன பாப்பரசர் செய்தாங்களா, இல்லை ஆயர் பெருமக்கள் செய்தாங்களா? நம்ம செய்யலையே, ஆண்டவர் செய்தார், அதை நாம் அங்கீகரிக்கிறோம். அதுதான் இங்கே நடக்குது. பாருங்க, பைபிள் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு பாருங்க, யூ ஷல் நாட் ப்ரொஃபேன் மை ஹோலி நேம் தட் ஐ மே பி சாங்டிஃபைட் அமங் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல், ஐ ஆம் த லார்ட் ஐ சாங்டிஃபை யூ. நம்ம புனிதர்னு சொன்னோம்னா அந்த வார்த்தை கொஞ்சம் ஏதோ ஒரு வேற மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆங்கிலத்தில் பாருங்க, ஐ சாங்டிஃபை யூ, சாங்டிஃபிகேஷன், புனிதமாக்குதல். த சாங்டிஃபை சாங்டிஃபிகேஷன் யார்கிட்டேருந்து வருது? கடவுள் கொடுக்குறேன்னு சொல்கிறார், ஐ சாங்டிஃபை யூ. அப்போ இந்த புனிதர்கள் கடவுளிடமிருந்து எந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க? சாங்டிஃபிகேஷனுங்கிற சர்டிஃபிகேட் வாங்கினவங்க. யூ ஆர் சாங்டிஃபைடு, நான் உன்னை புனிதமாக்க இருக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி புனிதர்கள் வழியாக கேட்டோம்னா ஏதோ கிடைக்குது. யார் கொடுக்குறா? கடவுள் கொடுக்குறாரு, புனிதர் கொடுக்கறதில்ல. இன்றைக்கி அப்பா வந்து இருக்கிறாருங்க, பிள்ளை வந்து வழியில் போயிட்டுருக்குறாங்க, குட்டி பையன். ஒரு வயசான தாத்தா வந்து பிச்சை கேட்குறாரு, அப்பா அதை மைண்ட் பண்ணலை. புள்ள என்ன செய்யுது, அப்பா தாத்தாவுக்கு காசு கொடுக்கணும்ப்பா அப்படின்னோடனே அப்பா என்ன செய்கிறாரு, புள்ள கேட்டுருச்சேன்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாரு, ஆ கொடு தாத்தாவுக்கு கொடு. பாருங்களேன், இன்றைக்கி புனிதர்கள் அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. அவங்க பரிந்து பேசும்போது கடவுள் எப்படி மறுப்பார்? ஏன்னா அவங்க வாழ்ந்த பொழுது இந்த கடவுளுக்காக வாழ்ந்தவர்கள், ஆண்டவரால் சாங்டிஃபிகேஷன் பண்ணப்பட்ட, சாங்டிஃபை பண்ணப்பட்டவங்க, புனிதப்படுத்தப்பட்டவங்க. அதை தான் புனிதர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். இதை யாரும் மறுக்க முடியுமா? அப்போ கடவுள் அங்கீகரிக்கிற மனுஷரை நாம் புனிதருங்கிற ஒரு நிலையில் உயர்த்தி அங்கீகரிக்கிறதுல எந்த தவறு இருக்க முடியும்? இதை நம்ம யோசித்து பார்க்கணும். மோசேயின் வார்த்தையை பாருங்கள், இணைச்சட்டம் 33 வருது, 1, 2, 3 வாசிக்கிறேன் பாருங்கள். கடவுளின் அடியவரான மோசே தாம் இறப்பதற்கு முன் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி வழங்கி கூறுறார். என்ன கூறுறார் பாருங்க, ஆண்டவர் சீனாயி நின்று வந்தார், சேயிரி நின்று அவர்களுக்கு தோண்டினார், பாரான் மலையிலிருந்து அவர்கள் மீது ஒளிர்ந்தார், 1000 புனிதர் புடைசூழ வந்தார், அவரது வலப்புறத்து நின்று மின்னல் ஒளிர திருச்சட்டம் ஏந்தி வந்தார். பார்த்தீங்களா, 1000 புனிதர் புடைசூழ வந்தார். அவர் மோசே அங்கீகரிக்கிறார், புனிதர்கள் ஆண்டவருடைய பீடத்தில் அலங்காரமாக இருக்கிறாங்க. உண்மையாகவே மக்களினங்களின் அன்பர் அவர். ஒரு வார்த்தை போடுறார் பார், உண்மையாகவே மக்களினங்களின் அன்பர் அவர். நம்ம தான் மக்களினோம், நாம் அவருக்கு உகந்த விதமாக வாழ்ந்தோம்னா அவர் திருப்பி செய்வார். எப்படி செய்வார்? அதை தான் உன்னை என்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற அந்த ஒரு பண்பு கடவுள்கிட்ட இருக்கிறது. அவர் அதான் வார்த்தை சொல்லுது, உண்மையாகவே மக்களினங்களின் அன்பர் அவர், அவர்தம் புனிதர்கள் அவர் கையில் உள்ளார்கள். பாருங்க, அவர்தம் புனிதர்கள் அவர் கையில் உள்ளனர், அவர்கள் அவரது பாதங்களில் அமர்வர், அனைவரும் அவரது கூற்றுகளை ஏற்றுக்கொள்வர். இன்றைக்கி இந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கணுமா இல்லையா? அவங்க ஏற்றுக்கிறாங்க, நான் இந்த வசனத்தை ஏற்றுக்கிட்டேன்னா கடவுளுடைய பாதத்தில் அமருகிற பாக்கியம் பெற்றிருக்கிற புனிதர்களை நான் என்ன செய்யணும்னா, அவர்களை கண்ணுக்கு முன்னாடி உயர்த்தி வச்சு பெருமை அடையணும், அவர்கள் வழியாக கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். பாருங்க, கடவுளின் புனித மனிதர் இவர்கள். ரெண்டு அரசராகமம் 4:9 பார்க்குறோம், அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். பாருங்க, ஒரு இறை அடியார அந்த அம்மா சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட அடிக்கடி வராரு, அவர் ஒரு புனிதர் என்று கருதுகிறேன். ஆங்கிலத்தில் பார்க்க பாருங்க, ஷீ செட் டு ஹர் ஹஸ்பண்ட், லுக், ஐ எம் ஷுர் தட் திஸ் மேன் ஹூ ரெகுலர்லி பாசஸ் அவர் வே இஸ் அ ஹோலி மேன் ஆஃப் காட். புனிதர்னு தமிழில் சொல்லிட்டோம், ஆண்டவரின் அடியவர் என்கிற வார்த்தையை ஹோலி மேன் ஆஃப் காட் என்று எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த புனிதர்கள் யாருன்னு சொன்னோம்னா, கடவுளுடைய பார்வையில் பரிசுத்தம் நிறைந்தவர்களாக வாழ்ந்தவங்க, ஹோலி மேன் ஆஃப் காட். அவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பேர் பாக்கியத்தை அவங்க பெற்றிருக்கிறாங்க. தானியேல் 7:18 சொல்லுது, உன்னதரின் புனிதர்கள் அரசுரிமை பெறுவர். செவதேவின் மக்கள் போய் இயேசுகிட்ட கேட்பாங்க, ரைட்டு லெஃப்ட்டு நமக்கு கொடுத்துருங்க, மற்றதெல்லாம் எவன் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கட்டும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்போது ஆண்டவர் சொல்லுவார், இயேசுசாமி சொல்லுவார், இது என்னுடைய திட்டத்தில் இல்லைப்பா, தந்தை யாருக்கு அந்த வலப்புறத்தை இடப்புறத்தை கொடுக்கணும்னு முயற்சி வச்சிருக்கிறாரோ அது அவருடைய திட்டத்தை சார்ந்தது. அப்போ பாருங்கள், அந்த திட்டத்தின்படியாக அவர் சொன்ன வார்த்தையின்படியாக உன்னதரின் புனிதர்கள் அரசுரிமை பெறுவர். தந்தையினுடைய அந்த அரசுரிமையில் அவங்க உரிமை பெறுகிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அந்த அரசுரிமையை என்றும் ஊழி ஊழி காலமும் கொண்டிருப்பர். பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம முதல் வாசகத்தில் சொல்கிறோம், அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள், தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள், தங்களை சிதைத்து கொண்டவர்கள், இரத்தத்தில் தங்களை கலந்துக்கிட்டவங்க. அதுக்கு தான் நம்ம பூசையில் நான் சொல்லுவேன், அப்போ இந்த ரசத்தை தூக்கி காட்டுறதுக்கு முன்னாடி இந்த ரசத்தில் குருவானவர் என்ன ஊற்றுறாருன்னா, ரசத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் ஊற்றுவார், அதுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன கரண்டி வைத்திருப்பாங்க. அப்போ அந்த கரண்டியில் எடுக்கக்கூடிய ஒரு சொட்டு தண்ணி தான் அந்த திரு ரத்தத்தோடு கலக்கிற வாய்ப்பு பெற்றது. இட்ஸ் கால்டு லக்கி ட்ராப். உலகத்தில் எவ்வளவோ தண்ணீர் இங்கே பாருங்கள், குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருந்தாங்க, கை கழுவ தண்ணி வச்சாங்க, குருவெட்டுங்கிற குப்பையில் தண்ணி ஊற்றினாங்க, அதிலிருந்து குருவானவர் ஒரு சொட்டு தண்ணியை தான் எடுத்து அந்த தூய திரு ரத்தத்தோடு கலக்கிற வாய்ப்பு பெற்று பெறுகிற தண்ணீராக சேர்த்தார். இன்றைக்கி சவால் நிறைந்த உலகத்தில் த சான்ஸ் இஸ் கிவன் டு யூ, நீ வேண்டுமென்றால் ஆண்டவருடைய திரு ரத்தத்தில் கலந்து நீ உன்னை அடையாளப்படுத்திக்கொள், ஆண்டவருடைய பிள்ளை என்று நீ அடையாளப்படுத்து, அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவரிடமிருந்து உனக்கு சாங்டிஃபிகேஷன் வரும், ஆண்டவரிடமிருந்து அந்த புனிதத்தன்மை வரும். நம்ம போய் போராட தேவையில்லை, நாம் செய்ய வேண்டியதை செய்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்வார். ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூவி அலை போகிறலாம் விண்ணரசுக்குள்ளே போகிறது இல்லை, புனிதர்களாக மாறப்போகிறது இல்லை. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார், திரு ரத்தத்தோடு கலக்கிற அந்த லக்கி ட்ராப்பாக நம்ம இருக்கிறோமா? திரு ரத்தம்னா என்ன? வலி, ரத்தத்தில் தோய்த்து கொண்டார்கள், தங்களை வெண்மையாக்கி கொண்டார்கள். இன்றைக்கி நாம் இந்த இரத்தத்தின் அடையாளம் எங்கே இருக்குது நம்ம பார்க்கணும். நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நம்ம என்ன செய்கிறோம், அதை விட்டுட்டு ஓட நினைக்கிறோம். எது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பமாக இணைந்திருக்கிறதோ அது நம்ம காலில் சுற்றின பாம்பு போல் உதறிவிட நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் அந்த துன்பங்களை எடுத்து வழி நடந்து செல்ல, அதுதான் இன்றைக்கி நற்செய்தி வாசகத்தில் மிக அழகாய் நமக்கு சொல்லப்பட்டது. பேறு பெற்றவர்கள் யார் யார்? இயேசுசாமி அதை எங்கே உட்காந்து சொன்னார் தெரியுங்களா? மலை மீது ஏறி உட்காந்து சொல்கிறார். மலை மீது ஏன் ஏறி உட்கார்றாரு? ஏன் மத்தை அப்படி எழுதுகிறாரு? மத்தை நற்செய்தியை எழுதுகிற பொழுது அவர் வந்து யூத பெரியவர்களுக்கு தான் எழுதுகிறார், யூத மக்களுக்கு எழுதுகிறார். யூத மக்களுக்கு மலை அப்படின்னா கடவுள் வாழுகிற இடம், கடவுள் தங்கி இருக்கிற இடம், கடவுள் இருந்து பேசுகிற இடம் மலை. கடவுள் பேசுகிறாரு கேளு, அதனால தான் மத்தேயு இயேசுவை கொண்டு போய் எங்கே உட்கார வைக்கிறாரு? மலை மேலே உட்கார வச்சு இந்த மலை பிரசங்கத்தை பேச வைக்கிறார். யார் யார் பேறு பெற்றவர்கள்? அதில் யாராவது உட்காந்து ஓரமாக உட்காந்து தொலைக்காட்சி பார்த்து தாங்கள் யார் வம்பு தும்புக்கும் போகாதவர்கள் வீட்டிலே தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருப்பதை ஆக்கி போட்டு சாப்பிட்டுட்டு விதி வந்து செத்தவர்கள் எல்லாம் புனிதர்கள் பேர் பெற்றவர்கள் இல்லை. அங்கே போடப்பட்டிருக்கிற அந்த ஒவ்வொரு பேர் பெற்றவருக்கான நிலையை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் எல்லாம் வழி நிறைந்தது, இரத்தம் சிந்தக்கூடிய அந்த வழியை நமக்கு காட்டக்கூடியது எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. ஆண்டவர் வந்து புனித நிலை அப்படின்னா அவர் கையில் வச்சுக்கிட்டு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு போடுறதில்லை. நான் என் கையில் இருக்குது, உங்கள் கையில் இருக்குது. புனித நிலையை அடைவதும் புனித நிலையை அடையாமல் இருப்பதும் நம்மளுடைய கையில் இருக்கிறது. ஒருத்தன் ஒரு சாமியாரை போய் டெஸ்ட் பண்ண பார்த்தான். ஒரு சுவாமிஜி காட்டில் உட்காந்து எல்லாம் நல்லதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாராம். அவர் நடக்க போகிறதெல்லாம் சொல்கிறாருன்னு சொல்லி ஒருத்தன் என்ன பண்ணால் அவரை ஏமாத்திடலான்னு ஒரு குழிவி குஞ்சை பிடிச்சான், ஒரு குருவியை கையில் எடுத்துக்கிட்டான். அதை எடுத்துக்கிட்டு போய் பின்னாடி கையில் வச்சுக்கிட்டான். வச்சுக்கிட்டு அந்த சாமிகிட்ட கேட்டான், இவன் பிளான் பண்ணிட்டு போயிருக்கான், குருவிக்கிட்ட சாமிகிட்ட கேட்கணும், குருவி உயிரோடு இருக்கா செத்து போச்சான்னு. அவர் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அமைக்கி சாவடிச்சிடுறது, அவர் செத்து போச்சுன்னு சொன்னால் உயிரோடு பறக்க விடுறது. அப்போ சாமியாரை எப்படியாவது அவன் தூக்கடிக்கணும்னு பார்த்தான். அவன் போய் பின்னாடி வச்சுட்டு கேட்டான், அப்போ என் கையில் ஒரு குருவி இருக்குது, அது உயிரோடு இருக்கா செத்து போச்சா? அப்போ அவர் சொன்னார், அது உன் கையில் இருக்குது அப்படின்னார். அது உயிரோடு இருப்பதும் சாவதும் உன் கையில் இருக்குது. இன்றைக்கி புனித நிலை என்பது கடவுள் வைத்து கொண்டு ஏதோ வேண்டப்பட்டவருக்கு தூக்கி போடுறதல்ல. ஆண்டவர் நம்மகிட்ட எல்லாருக்கும் கொடுத்துட்டார். எல்லாரும் புனிதர்கள் ஆகும்படி ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். யோவேல் புத்தகத்தில் அதான வாசிக்கிறோம், எல்லோர் மீதும் ஆவியை ஆண்டவர் பொழிகிறார். மோசை 70 பேரை தெரிந்தெடுத்து ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிற பொழுது 2 பேர் அவங்க கூடாரத்துக்குள்ளே நின்றுடுவாங்க. ஒருவன் வந்து சொல்லுவான், அவர்கள் இறைவாக்கு உரைக்கிறார்கள், அவர்களை தடுத்து நிறுத்தும். அப்போ மோசை என்ன சொல்லுவார் தெரியுமா? கடவுள் எல்லோர் மீதும் ஆவியை பொழிய திட்டமிட்டுட்டார் அப்படின்னா அதை யார் தடுத்து நிறுத்த முடியும்? நீ என்னை குறித்து பொறாமைப்படுகிறாயா? பாருங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன் மோசை பார்த்தீங்களா? நாமெல்லாம் இன்றைக்கி குறுகிய நிலையில் இருக்கிறோம். மோசேவை ஏன் கடவுள் தெரிந்தெடுத்தாருன்னா அவருடைய அந்த அன்பு உறவு, அவருடைய அந்த பெருந்தன்மையான உள்ளம். மோசையில் மோசையில் மட்டும் ஆபிரகாமில் ஆரம்பித்தது இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிற பிள்ளைகள் எல்லாருமே புனிதர்களாக மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த நிலையை நாம் பார்க்கிற போது அவர்கள் எல்லாவற்றிலும் பெருந்தன்மையாக இருந்தவர்கள். அவர்களைத்தான் நம்ம இன்றைக்கி நினைத்து பார்க்குறோம். அவர்களை நினச்சி பார்க்காத தூக்கி குப்பையில் போட்டுட்டு ஆண்டவரையே பாரு அப்படின்னு சொன்னால் அது பிதற்றக்கூடிய இறையலாக இருக்கக்கூடும். எப்படிங்க மறக்க முடியும்? எங்கள் அப்பா எனக்கு எல்லாம் செஞ்சுருக்கிறாரு, எங்கள் அப்பா எங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் அம்மா எல்லாம் செஞ்சுருப்பாங்க, உங்களை வளர்த்தாங்க, உங்களை உயர்த்தினாங்க, நண்பர்கள் நமக்காக உயிரை கொடுக்குறாங்க, நமக்கு ஒன்று நோனி ஓடி வராங்க, அவங்க இறந்துட்ட பிற்பாடு எப்படி நம்ம மறந்துட்டு போக முடியும்? பாருங்கள், நமக்கு முன்னாடி ஓடினவங்கள்லாம் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா எப்படி நம்மளுடைய மூதாதையர்களுடைய அந்த வழிமரபை நம்ம இழந்து விடுவோம் அல்லவா? இது திருஅவையினுடைய படிப்பினையா? திருஅவை அதனால தான் மிக அழகாக சொல்லுதுங்க, மிக அழகாக சொல்லுது. அது திருஅவை ஜபிக்கிற அந்த ஜபத்தினுடைய திருஅவைக்காக நம்ம அந்த இதில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்மளுடைய விசுவாச பிரமாணத்தில் நம்பிக்கை அறிக்கையில் சொல்லுகிற போது, திருஅவையை விசுவசிக்கிறேன், புனிதர்களுடைய சமூதித அந்த ஒன்றிப்பை விசுவசிக்கிறேன். இதுதான் நம்மளுடைய விசுவாச பரப்புரை, இதுதான் விசுவாசத்தினுடைய அறிக்கை. ஐ பிலீவ் த கம்யூனியன் ஆஃப் சைன்ஸ், கம்யூனியன் ஆஃப் சைன்ஸ். பாருங்கள் பைபிளில் நிறையா திருவழிப்பாடு 7:14 சொல்லப்பட்டிருக்கிறது, என் தலைவரே அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள், தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். எதுக்கு நம்ம வந்து கம்யூனியன் கம்யூனியன்னு நம்ம நம்மளுடைய நற்கருணை ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது கம்யூனியன் சொல்லுவோம். டிட் யூ ரிசீவ் கம்யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாதர் இஸ் பிரிங்கிங் கம்யூனியன் சொல்லுவோம். அந்த நற்கருணைக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை கம்யூனியன். பாருங்க திருப்பலியின் அடையாளம் 1 கொரிந்தியர் 10:16 சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்போ கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கு கொள்வது என்பது அவருடைய இரத்தத்தில் நம்மளை துவைத்து கொள்வதனுடைய அடையாளம். திருவழிப்பாடு 7:14 தொடர்பு அது. அது இரத்தத்திலே துவைத்து நம்மை வெண்மையாக்கி கொள்ள அழைப்பு விடுக்கிற, அந்த அழைப்புக்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிற ஒரு அடையாளம் அது. எதுக்கு போவோம்? கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்சுக்கு போவோம். வாங்க, வீட்டுக்கு போயிடாதீங்க. எல்லாம் முடிச்சுட்டா இருப்பது சாமியார் சாப்பிட போவோம் அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஆர்டிகல் 9 கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் கத்தோலிக்க மறைக்கல்வியல், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 9:960 ஒரு எண்ணிலையும், 1961 ரெண்டு கம்யூனியன் ஆஃப் சயின்ஸ், அதாவது புனிதர்களின் சமூக உறவை குறித்து பேசுது. அதில் இந்த சயின்ஸை பற்றி பேசுகிற போது ரெண்டு கான்செப்ட் இதில் இருக்குது. இப்போ டச் பண்ணியிருக்கிற கான்செப்ட் பாருங்கள், த சர்ச் இஸ் எ கம்யூனியன் ஆஃப் சயின்ஸ். நம்ம கம்யூனியன் ஆஃப் சயின்ஸ்னால் புனிதர்கள் தான் இணைஞ்சிருக்கிறோம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதில் இன்னொரு அற்புதம் இருக்குது பாருங்கள், திஸ் எக்ஸ்பிரஷன் ரெஃபர்ஸ் ஃபர்ஸ்ட் டு த ஹோலி திங்ஸ் சாங்தா. இந்த எக்ஸ்பிரஸ் கம்யூனியன் ஆஃப் சயின்ஸ்னு சொல்கிறத முதல்ல அது திருச்சபை நம்புகிற அந்த நம்பிக்கை அடையாளம் எங்கே இருக்குன்னா, ஹோலி திங்ஸ் புனித பொருள்கள் இணைந்திருக்கிறது சாங்தா அப்படின்னு சொல்லிட்டு, எபவ் ஆல் த யூக்கரிஸ்ட் பார்த்தீங்களா, நற்கருணையோடு இணைந்திருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இணைப்பை அடையாளப்படுத்துது. அதுதான் கம்யூனியன் ஆஃப் சயின்ஸ் முதல் அடையாளம் அது. பை விச் த யூனிட்டி ஆஃப் பிலீவர்ஸ் ஹூ ஃபார்ம் ஒன் பாடி இன் கிரைஸ்ட். இந்த நற்கருணை வழியாக தான் நம்ம எல்லாம் ஒரே உடலாக இணைக்கப்படுறோம், வேறு இதிலெல்லாம் கிடையாது, இந்த நற்கருணை தான். அதனால தான் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த ஒரு கொரிந்தியர் 1:16 பாருங்கள், அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் பார்த்தீங்களா. ஒரே கிண்ணத்திலிருந்து நம்ம பருகுகிறோம், அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோம். இதனுடைய அடையாளம்தான் திருவழிப்பாடு 7:14, ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தில் துவைத்து நம்மை வெண்மையாக்கி கொள்கிற அடையாளம், நற்கருணையினுடைய அடையாளம், சாந்தா என்கிற அடையாளம். முதலில் ஓ கம்யூனியன் ஆஃப் சயின்ஸுங்கிற அடையாளம் எங்கே வருதுன்னா, நற்கருணை, ஏன்னா அதுதான் இணைக்கிற அடையாளமாக இருக்குது. ரெண்டாவது தாங்க கம்யூனியன் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னா ரெஃபர்ஸ் ஆல்சோ டு த கம்யூனியன் ஆஃப் ஹோலி பர்சன்ஸ், புனித நபர்களை இணைக்கிறது சாங்தி, சாங்தா சாங்தி லத்தீன் வார்த்தை பாருங்க. இன் கிரைஸ்ட் ஹூ டைட் ஃபார் ஆல், அவங்களை எப்படி நம்ம இணைச்சி வச்சிருக்கிறோம், அவங்க மற்றவர்களுக்காக இறந்ததுனால. ஸோ தட் வாட் ஈச் ஒன் டஸ் ஆர் சஃபர்ஸ் இன் அண்ட் ஃபார் கிரைஸ்ட் bears fruit for all. அவங்க செய்த காரியம் இயேசு கிறிஸ்துவில் அவங்க தங்களை இழந்தது எல்லாருக்குமே பலன் அளிக்கக்கூடியதாக மாறி இருக்கிறதுனால தான் திரு அவை அவர்களை அங்கீகரிக்குது. Praise the Lord. இப்போ மரிய குரதி எடுத்துப்போமே, மரிய குரதி அம்மா சின்ன குழ மகள், அவள் சின்ன மகளாக இருந்த வயது பிள்ளை, அந்த அம்மா எப்படி இறந்தாங்க தெரியும் நமக்கு. ஒருத்தன் பால் படுத்த பார்க்குறான், 18 குத்துறான், அந்த கடைசியில் அவனை மன்னிக்கிறாங்க. எதற்காக அந்த மகள் குத்துப்பட்டா? அவன் கத்தி ஊத்திட்டு வரும்போது, நோ 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 நோ, நீ என்ன சொல்கிறியோ கேட்குறேன், சொல்லியிருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம். இல்லை, இந்த அம்மாட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, கடவுள்கிட்ட ஒரே ஒரு வழி தான். இப்போ பாருங்கள், அந்த மகளை இன்றைக்கி தாய் திருச்சபை புனிதராக உயர்த்தி வச்சுருக்குன்னா, அவள் செய்த அந்த காரியம் அவருக்கு மட்டுமான காரியம் அல்ல, இந்த சமூகத்துக்கே படிப்பினை கொடுக்குற காரியம். கற்பு நெறியில் கடவுளுக்கு முன்னாடி நீ அப்படி தான்டா நிற்கணும் பாருங்களா. அதனால தான் இன்னைக்கு நம்ம புனிதர்களை ஒரு தனிநபராக நம்ம பார்த்தோம்னாக்க நமக்கு தப்பாக தான் தெரியும். புனிதர்கள் என்பவர்கள் எந்த நிலையிலே புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள் என்பதை நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்திற்கான அடையாளமாக அவங்க நிற்பாங்க. பாருங்கள் அதில் 9:5-6 ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது, வி வர்ஷிப் கிரைஸ்ட் ஆஸ் காட்ஸ் சன். மார்த்திரியும் போலிகார்பி அப்படிங்கிற ஒரு குறிப்பில் அப்போஸ்தலிக் ஃபாதர்ஸ் நம்மளுடைய திருவையினுடைய தந்தையர்கள் சொல்லியிருக்கிறத நான் வாசிக்கிறேன். இப்போ வி வர்ஷிப் கிரைஸ்ட் அஸ் காட்ஸ் சன், கடவுளுடைய மகனாக கிறிஸ்துவை நம்ம வர்ஷிப் பண்ணுறோம். வி லவ் த மார்டேஸ், வி டோன்ட் வர்ஷிப் த மார்டேஸ். கத்தோலிக்க மறைக்கல்வியல் தான் சட்ட புத்தகம் மாதிரி நமக்கு, அது என்ன சொல்லுதோ அதுதான் நம்பணும், அடுத்தவன் சொல்கிறத கேட்கக்கூடாது. உண்மையாக ஒருத்தன் அறிவோடு கேட்குறான்னாக்க அவன் என்ன சொல்லுவான், கத்தோலிக்க திருவை புனிதர்களை பற்றி என்ன சொல்லுது, எடு எங்கேயாவது வர்ஷிப் த சயின்ஸ்ன்னு போட்டிருக்கா, அப்போ சொல்லுங்கள், நம்ம இதை விட்டுட்டு வெளியில் போயிடலாம், திருவையை விட்டுட்டு நானே போயிடுவேன் வெளியில். திருவை அப்படி சொல்லி கொடுக்கல, பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பாருங்கள் அப்போஸ்தலிக்க ஃபாதர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, worship to Christ as a God's son. We love the martyrs. அந்த தியாகிகளை நம்மளுடைய புனிதர்களை நம்ம அன்பு செய்கிறோம். As the Lord's disciple, இயேசுவினுடைய கடவுளுடைய சீடர்களாக நம்ம அவர்களை அன்பு செய்கிறோம். And imitators, இயேசு அவங்க இமிட்டேட் பண்ண காட்டியிருக்கிறாங்க. And rightly so because of their matchless devotion, ஈடு கொடுக்க முடியாத அந்த பக்தி முயற்சி பாருங்க, towards their king and master. அந்த அரசத்துவத்தில் அவருக்கு தான் எல்லாமேன்னு சொல்லி நின்னாங்க இல்லையா, அதுக்கு தான் அந்த புனித நிலை, அதுக்கு தான் உயர்வு, அதுக்கு தான் நம்மளுடைய அன்பு அந்த தனி நபர் மேலே. தனி நபராக இல்லை, அவர்கள் சமூகத்திற்கு அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிற அந்த காரியம், அந்த தேவனை மகிமைப்படுத்தினாங்க இல்லையா, அதுக்காக. மே வி ஆல்சோ பி தேயர் கம்பானியன்ஸ், அதை தான் அவங்க விரும்புகிறாங்க. நம்முடைய திருவை தந்தையர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மே வி ஆல்சோ, நாமளும் என்ன செய்வோம், அவங்களுக்கு கம்பானியனாக இருப்போம், அண்ட் ஃபெல்லோ டிசைபிள்ஸ், சீடர்களாக இருப்போம் ஆண்டவருக்கு. பாருங்கள், 9:6-2 சொல்லப்பட்டிருக்கிறது, வி பிலீவ் இன் த கம்யூனியன் ஆஃப் ஆல் த ஃபெய்த்ஃபுல் ஆஃப் கிரைஸ்ட், தோஸ் ஹூ ஆர் பில்கிரிம்ஸ் ஆன் இயர்த். இந்த உலகத்தில் எல்லாமே பயனாளி, பயணிகளாக போயிட்டு இருக்கிறோம். இந்த டெட் ஹூ ஆர் பீயிங் பியூரிஃபைடு, காத்திருக்கிற இனம், பியூரிஃபிகேஷனில் இருக்கிற ஆத்மாக்கள், அண்ட் த பிளஸட் இன் ஹெவன், ஆல்ரெடி பியூரிஃபைட், எல்லாம் அங்கேயே முடிச்சுட்டு போனவங்க, பிளஸட் இன் ஹெவன், ஆல் டுகெதர், எல்லாம் சேர்த்து ஃபார்மிங் ஒன் சர்ச். அப்போ சர்ச்சுன்னா நீ நானும் தான் சர்ச்சு, 50 பேர் உட்கார வச்சுக்கிட்டு நம்ம தான் சர்ச்சுன்னு சொன்னால் நீ நம்பக்கூடாது. இன்றைக்கி அதுதான் பிரச்சனை. பாருங்கள், இன்றைக்கி நம்ம எல்லாமே ஒரு திரு அவையினுடைய ஒன்றிப்பில் இணைஞ்சிருக்கிறோம். And we believe that in this communion, நம்ம நம்புகிறோம், இந்த கம்யூனியனில் தான் த மெர்சிஃபுல் லவ் ஆஃப் காட், கடவுளுடைய அந்த இரக்கம், அன்புக்குரிய கடவுளுடைய இரக்கம், அண்ட் ஹிஸ் சைன்ஸ் இஸ் ஆல்வேஸ் டு அட்டன்டிவ் டு ஆர் ப்ரேயர்ஸ். கடவுள் பாருங்கள், அவருடைய இரக்கத்துக்குள்ளே நம்ம எல்லாரையும் அந்த ஜபத்துக்குள்ளே வச்சிருக்கிறார் பாருங்கள். சைன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அட்டன்டிவ் டு ஆர் ப்ரேயர்ஸ், நம்மளுடைய ஜபத்துக்கு அவங்க எப்போதுமே செவி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம இணைந்திருக்கிறதுனால, அவங்க நம்மளோட இணைந்திருக்கிறதுனால, இதை தான் இன்றைக்கி நம்ம உணரணும். பாருங்கள், இதில் ஒரு விஷயத்தை டொமினிக், புனித டொமினிக் சொல்கிறாரு பாருங்கள், அவரை இறக்கிற போது டு ஹிஸ் பிரதர்ஸ், அவங்க பிரதர்ஸுங்களுக்கெல்லாம் சொல்கிறாரு, டூ நாட் வீப் ஃபார் ஐ ஷால் பி மோர் யூஸ்ஃபுல், அழுவாதீங்க, நான் இன்னும் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளமாக மாறப்போகிறேன், ஃபார் ஐ ஷால் பி மோர் யூஸ்ஃபுல் டு யூ ஆஃப்டர் மை டெத், என்னுடைய இறப்புக்கு பிறகு, அண்ட் ஐ ஷால் ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவி செய்வேன், தென் மோர் எஃபெக்டிவ்லி தேன் டியூரிங் மை லைஃப், இங்கே செய்ததை விட அங்கே போய் நிறையா செய்ய போகிறேன். பாருங்கள், ஒரு புனிதர் அப்படின்றவங்களே அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து செத்தவங்க இந்த உலகத்தில், அவங்களால போய் சும்மா அங்கே இருக்க முடியுமா, எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா அப்பாடா என்னை விட்டுட்டாங்கப்பா அப்படின்னு போய் இருக்க முடியுமா, விண்ணகம் சும்மா இருக்குதா, யோசிச்சு பாருங்கள், கடவுள் இன்னும் மீட்பு திட்டத்தை முடிக்கலையே, நம்மளெல்லாம் இந்த இடத்துல போராட வச்சுட்டு இருக்கிறாரே, அப்போனா அவர் என்ன இந்த மீட்பு திட்டத்தில் நம்மளோட போராடுறாரு, ஸ்டில் ஹீ சஃபரிங், அவரும் சஃபர் பண்ணுறாரு, அப்போ புனிதர்கள் மட்டும் போய் ஜம்முன்னு படுத்துருவாங்களா, எல்லாம் முடிஞ்சிருச்சு ஏசு பார்த்துப்பார் அப்படின்ட்டு. ஆட்டுக்குட்டினுடைய ரத்தத்தில் தோய்த்தவங்க, தங்களை தோய்த்து கொண்டவங்க இன்றைக்கும் ஆண்டவரோடு நிற்கிறாங்க, நமக்காக பரிந்து பேசுகிறாங்க, இதை ஏற்றுக்கொள்ள ஒரு கூட்டம் மறுக்கிறது, வி கான்ட் ஹெல்ப் இட், நம்ம உதவி செய்ய முடியாது அவங்களுக்கு. அப்போ பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க, திரேஸ் ஆஃப் சைல்ட் ஜீசஸ் பாருங்கள், அவங்க குழந்தை தரிசமாக சொல்கிறாங்க, அவங்களுடைய புத்தகம் ஃபைனல் கான்வர்சேஷன் அப்படிங்கிற புத்தகத்தில், ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் மை ஹெவன் இன் டூயிங் குட் ஆன் எர்த்தா, ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் மை ஹெவன் இன் டூயிங் குட் ஆன் எர்த், விண்ணகத்தில் போய் நான் என்ன செய்வேன்னு எழுதி வச்சுருக்காங்க, இந்த பூமிக்கு நன்மை செய்வதில் அங்கே நான் கருத்தாக இருப்பேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படி நிறைய உதாரணங்கள் நமக்கு இருக்கிறது, நாம் தான் யோசிக்கணும். இன்றைக்கி இந்த புனிதர்கள் துன்பத்தின் பிடியிலிருந்து தங்களை விடுவித்து கொண்டு தப்பிச்சு ஓடினவங்க இல்லை, மாறாக மீண்டும் துன்புற தயாராக இருக்கிறவங்க, விண்ணகத்தில் போய் கூட நமக்காக கண்ணீர் விடுறவங்க, நமக்காக போராடுறவங்க, அவர்களுடைய போராட்டத்தை நம்ம என்ன செய்திடக்கூடாது, நம்ம வீணாய் பேசிடக்கூடாது. எல்லா அறிவும் நமக்கு இந்த உலகத்தில் கிடைச்சிருச்சுன்ற மாதிரி பேசக்கூடிய அநேக வல்லுநர்கள் நிறைந்திருக்கிற உலகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஞானிகளினுடைய அந்த ஞானத்தை நான் மடமையாக்குவேன். இன்றைக்கி சில பேர் ஞானிகளைப் போல நம்ம கடவுளுக்கு முன்னாடி நின்று கொண்டு அவர்கள் எல்லாம் அறிந்ததை போல பேசுவது நமக்கு ஆச்சரியத்தையும் ஒரு விதமான வேதனையும் கொடுக்கிறது. இவர்கள் உண்மையாய் அறிந்திருந்தால் அப்படி பேச முடியாது. அறிய முடியாத ஆற்றல். பாருங்கள், இன்றைக்கி நிறைய உலகத்திலேயே நிறைய விஷயங்கள் இன்னும் புரிய முடியாத அமானுஷ்யங்களாக இருக்கிற போது கடவுளையும் கடவுளை சார்ந்த காரியங்களையும் ஒருவன் புரிந்து கொண்டதை போல பேசுகிறான் என்று சொன்னால் அது எவ்வளோ ஒரு மடமையாக இருக்க முடியும். நாம் அதனால் வாழ்ந்து சென்றவர்களுடைய வழித்தடங்களை உற்று பார்ப்போம். புனிதர்களை கடவுளாக மாற்றக்கூடாது. கத்தோலிக்க திரு அவையில் அப்படிப்பட்ட ஒரு தீமையும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாத உண்மையாக ஏற்றுக்கொள்கிறோம். வழியோடு அதை பதிவு செய்கிறோம். அது சரி என்று நாம் ஒரு நாளும் சொல்வதில்லை. கத்தோலிக்க திரு அவை அப்படி கற்றுக் கொடுப்பதல்ல. கத்தோலிக்க திரு அவையில் இருக்கக்கூடிய சில மானிடர்கள், சில நம்ம நண்பர்கள் என்ன செய்கிறாங்க, புனிதர்களை தெய்வமாக்கி அவங்க என்ன செய்கிறாங்க, அதில் மகிழ்ந்து வாழ்கிறாங்க. அது தவறு என்று நாம் சுட்டி காட்டுகிறோம், சாடுகிறோம். கடவுள் ஒருவரை தவிர வேறு தெய்வம் இருக்கக்கூடாது. இந்த மனிதர்களை புனிதர்கள் என்று உயர்த்தி வைத்திருக்கிற நாம் அந்த புனிதர்கள் எப்படி கடவுளை கண்டுகொண்டார்கள் என்பதை அறிந்து கொள்ளத்தான் தாய் திருவை நமக்கு இவர்களையெல்லாம் நம் கண்முன் வைத்திருக்கிறது. ஆகவே இந்த அருமையான வேளையில் உங்கள் உள்ளத்தில் அப்படி புனிதர்களை நீங்கள் உயர்த்தி வைத்திருந்தா அவர்களை நம்ம என்ன செய்யணும், மதிப்புக்குரியவர்களாக வைத்துவிட்டு மாண்புக்கும் ஆட்சிக்கும் உரிய உன் தேவன் யார் என்பதை அறிந்து, அவரை அந்த புனித நிலைக்கு உயர்த்தியவர் யார் என்பதை அறிந்து, அந்த தெய்வத்தை நான் எப்படி அணுக வேண்டும் என்பதை அறிந்து நாம் செயல்படுகிற போது ஆண்டவர் உங்களையும் புனிதராக்க, நீங்களும் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு உகந்த சாட்சிகளாய் மாற முடியும். இந்த புனிதர்களுடைய பெருவிழாவின் நாளில் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இத்தனை நல்ல மனிதர்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அங்கீகரிக்கப்பட்ட புனிதர்கள் ஒருபுறம், அங்கீகரிக்கப்படாத புனிதர்கள் இன்றைக்கும் புனிதர்களாக லிவிங் சைன்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் அந்த கூட்டத்தில் ஒருவராக இருக்க முடியும். பிறருக்காக நாம் நம்மை இழக்க துணிகிற போது சிந்திப்போம், செயல்படுவோம். இந்த பலியில் ஆண்டவரிடத்திலே பலன் கேட்டு மன்றாடுவோம். ஆமென்.